இல்லமென்னும் ஆலயத்தில் நுழைகையிலே இறைவா, இன்பம் பொங்கிடும், இன்னல் எல்லாம் தீங்கிடும், அருள் தங்கிடும், அருள் எல்லாம் நீங்கிடும். இந்த உள்ளமென்னும் மாளிகையில் உன் இல்லமென்னும் ஆலயத்தில் நுழைகையிலே இறைவா, இன்பம் பொங்கிடும், இன்னல் எல்லாம் நீங்கிடும், அருள் தங்கிடும், இருள் எல்லாம் நீங்கிடும். இந்த உள்ளமென்னும் மாளிகையில்
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராளே
ஆமே.
நமாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இறைவன் தந்திருக்கின்ற இந்த புதிய நாளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த நாள் முழுவதும் நம்மை காத்து வழி நடத்திய இறைவன் நமது வாழ்வில் புதியதொரு நாளினை தந்திருக்கிறார். இந்த நாள் முழுவதும் நாம் இந்த ஆண்டவரின் ஆசிகளை பெற்றுக்கொண்டவர்களாக இறை வார்த்தையின் வழியாக இந்த இறைவன் வலியுறுத்துகின்ற வாழ்வுக்கான பாடங்களை உணர்ந்து கொண்ட மனிதர்களாக நமது வாழ்வை அமைத்து கொண்டு கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வினை வாழ்வதற்கு நம்மை நாம் இறைவனிடத்தில் அர்ப்பணித்தவர்களாய் இந்த திருப்பலியில் பங்கெடுத்து ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமீன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனிதமறை சாட்சியரின் நம்பிக்கை அறிக்கையால் உமது திரு அவை என்னும் மறையுடலை அழகுற செய்கின்றீரே. என்று நாங்கள் நினைவு கோரும் புனித அந்தியோக்கு நகரின் ஆசியாரின் மாட்சிக்குரிய பாடுகள் அவருக்கு நிலையான மேன்மையை வழங்கியது போல எங்களுக்கும் முடிவில்லா பாதுகாப்பாய் விளங்கிட அருள் புரிவியாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆ ஆமே.
திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1-10 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நீங்கள் இறந்தவரார்களாய் இருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் இவ்வுலக போக்கின்படி வான்வெளியில் அதிகாரம் செலுத்தும் தலைவனுக்கு ஏற்ப வாழ்ந்து வந்தீர்கள். கடவுளுக்கு கீழ்ப்படியாத மக்களிடையே இப்போது செயலாற்றும் தீய ஆற்றலுக்கும் பணிந்து நடந்திருக்கிறீர்கள். இந்நிலையில்தான் ஒரு காலத்தில் நாம் எல்லோரும் இறந்தோம். நம்முடைய ஊனலின்பின் தீய நாட்டங்களின்படி வாழ்ந்து உடலும் மனமும் விரும்பியவாறு செயல்பட்டு மற்றவர்களைப் போலவே நாமும் இயல்பாக கடவுளின் சினத்துக்கு ஆளானோம். ஆனால் கடவுள் மிகுந்த இரக்கமுடையவர். அவர் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். குற்றங்களின் காரணமாய் இருந்தவர்களாய் இருந்த நாம் அவ்வன்பின் மூலம் இணைந்து உயிர் பெற செய்தார். நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலேதே. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாம் அவரோடு உயிர்த்தெழவும் விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்தார். கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் நமக்கு செய்த நன்மையையும் அவரது ஒப்புரவற்ற அருள் வளத்தையும் இனிவரும் காலங்களிலும் எடுத்து காட்டுவதற்காகவே இவ்வாறு செய்தார். நீங்கள் அந்த அருளாலே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்படுகிறீர்கள். இது உங்கள் செயல் அல்ல, மாறாக இது கடவுளின் கொடை. இது மனித செயல்களால் ஆனது அல்ல. எனவே எவரும் பெருமை பாராட்டு இயலாது. ஏனெனில் நாம் கடவுளின் கைவேலைப்பாடு, நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாக படைக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வாறு நற்செயல்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆண்டவரின் அருள் வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, உன்னுறவில்லையே வாழ்வில்லையே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. தாய் என்னை மறந்தாலும் நீ என்னை பிரியாமல் உறவாலே என் வாழ்வை மகிழ்வாக்கினாய். தாய் என்னை மறந்தாலும் நீ என்னை பிரியாமல் உறவாலே என் வாழ்வை மகிழ்வாக்கினாய். அன்பானவா அருளானவா, துயர் நீக்கி துணையாக நீ வாருமே, துயர் நீக்கி துணையாக நீ வாருமே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, உன்னுறவில்லையே வாழ்வில்லையே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. Hallelujah, ah, hallelujah, ah, hallelujah, ah, hallelujah, 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 ah, hallelujah. ஏழையரின் உள்ளத்தோ பேறு பெற்றோ, ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 12, இறை வசனங்கள் 13-21 முடிய. அக்காலத்தில் கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டு கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஓர் ஓமையை சொன்னார். செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விலை பொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரியதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பலவகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்தெடு எனச் சொல்லுவேன் என்று தமக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிழியே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய வாசகங்கள் அனைத்துமே நிலையற்ற இந்த உலகத்தில் நிலையானது என நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொன்றுமே நிலையற்றது என்பதை எடுத்துரைக்கின்றன. பல நேரங்களில் மனிதர்களாகிய நாம் நிலையற்றது இந்த உலகம் என்பதை அறிந்திருந்தாலும், இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொன்றின் மீதும் நாட்டம் கொண்ட மனிதர்களாக வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். பல நேரங்களில் நாம் சேர்க்கின்ற செல்வமோ அல்லது நாம் தேடி தேடி வைத்திருக்கின்ற அனைத்து விதமான பொருட்களோ நிலையற்றது என்பதை ஆழமாக இதயத்தில் உணர்ந்து வைத்திருந்தாலும் பல நேரங்களில் இந்த உலகில் வாழுகிற நாள் வரை இவை அனைத்தும் என்னுடையதாக இருக்க வேண்டும் என்ற மனநிலை கொண்டவர்களாக நாளுக்கு நாள் ஆசைகளை அதிகரித்து கொண்டு செல்வங்களை சேர்ப்பதும் பதவிகளை நாடுவதுமாக நமது வாழ்வு நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளை ஆழமாக உள்வாங்கியவர்களாக நிலையற்றது இவையெல்லாம் என உணர்ந்திருந்த போதும் கூட இந்த நிலையற்ற பொருட்களின் மீதான ஆசையும் மோகமும் குறையாத நபர்களாகவே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய இறை வார்த்தையானது, நீங்கள் கடவுள் விரும்புவதற்கு ஏற்றார் போல உங்கள் வாழ்வின் இலக்கு என்ன என்பதை கண்டுகொண்டவர்களாக அந்த இலக்கை நோக்கி பயணம் செய்யக்கூடிய மனிதர்களாக நாளும் இருக்க வேண்டும் என்பதை இறை வார்த்தை நமக்கு எடுத்துரைக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், சொத்துக்களை பிரிப்பதற்கு என்னை உங்களுக்கு நடுவராக ஏற்படுத்தியது யார் என்று கேட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு செல்வந்தனை பற்றிய ஓமையை அவர்களுக்கு எடுத்துரைக்கின்றார். எல்லாம் எனக்கு உண்டு, என்னிடம் இருப்பதை சேர்த்து வைப்பதற்கு எனக்கு போதிய இடம் இல்லை, எனவே என் களஞ்சியத்தை இடித்து பெரிதாக கட்டுவேன், அனைத்தையும் அங்கு சேர்த்து வைப்பேன், பிறகு என் மனதிடம் சொல்வேன், தேவையான அனைத்தும் இருக்கிறது, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என்று. இப்படி எண்ணிக்கொண்டிருந்த ஒரு செல்வந்தனுக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை, இன்றிரவே உனது உயிர் உன்னிடமிருந்து எடுக்கப்படும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்த அனைத்தும் யாருடையதாகும் என்ற கேள்வியை எழுப்புகின்றார். பல நேரங்களில் இந்த கேள்வியை கடவுள் நம்மிடம் எழுப்புவதாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நாம் நிலையானது என்ன தேடக்கூடிய ஒவ்வொன்றும் சரி, பணம் பதவி பட்டம் என நான் நாடுகிற ஒவ்வொன்றுமே நிலையற்றது என்பதை அறிந்திருக்கிறோம். இன்று இருக்கின்ற அனைத்தும் நாளை நாம் இந்த மண்ணில் உயிரோடு இருந்தால் அது நம்முடையதாக இருக்கும், இல்லை என்றால் அது நாம் தேடி வைத்ததன் அர்த்தம் இல்லாத நிலைக்கு சென்றுவிடும் என்பதை ஆழமாக நாம் உணர்ந்திருந்தாலும் இந்த நிலையற்றவற்றை தேடுகின்ற மனிதர்களாகவே நமது வாழ்வை நாம் அமைத்து கொள்ளுகிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணில் மனிதனை படைத்த போது மனிதனுடைய படைப்பின் நோக்கம் என்னவாக இருந்தது என சிந்திக்கிற போது, இந்த மண்ணில் உள்ள ஒவ்வொன்றையும் பாதுகாத்து பராமரிப்பதும் நாம் இருக்கின்ற இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்தும் அனைவருக்கும் ஆனது என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக நம்மால் முடிந்த நன்மைகளை செய்யக்கூடிய மனிதர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே இறைவன் விரும்புகின்றார். இறைவன் விரும்புகின்ற இந்த நன்மை செய்கின்ற தன்மையை நம்மிடம் வளர்த்து கொண்டு இதுவே இறைவனுக்கு உகந்தது என்பதை உணர்ந்தவர்களாக நமது வாழ்வை நகர்த்துவதை பல நேரங்களில் நாம் தவிர்த்துவிட்டு நிலையற்ற இந்த உலகத்தின் மீது நிலையானது என எண்ணிக்கொண்டு பலவற்றின் மீது ஆசைகளை கொண்டு நமது வாழ்வை நகர்த்துகின்ற மனிதர்களாகவே நாம் பல நேரங்களில் இருந்து கொண்டிருக்கிறோம். நமது வாழ்வு கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வாக இருக்கிறதா? நம்மிடம் இருக்கக்கூடிய நன்மை தனங்கள் என்ன? நமது வாழ்வு சென்று கொண்டிருக்கின்ற பாதை எதுவாக இருக்கிறது என்பதையெல்லாம் குறித்து சிந்திப்பதற்கான ஒரு அழைப்பை இன்றைய இறை வார்த்தை வழியாக இறைவன் நமக்கு முன்மொழிகின்றார். மண்ணில் வாழுகிற ஒவ்வொரு மனிதனுமே சக மனிதனை அன்பு செய்து வாழ வேண்டும் என்பதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த படைப்பின் நோக்கத்தை உணர்ந்தவர்களாக மனிதன் இருக்கிறானா என்ற கேள்வியை எழுப்பி பார்க்கிற போது தொடக்க நூலில் நாம் வாசிக்கலாம் காயின் ஆபேல் என்ற இரு சகோதரர்களை பற்றி. இணைந்து வாழ்வதற்காக உடன் பிறப்புகளாக இருந்த இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருக்க வேண்டியதற்கு பதிலாக ஒருவர் மற்றவருக்கு எதிராக ஒருவர் மற்றவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டவர்களாக பொறாமை குணம் கொண்டவர்களாக ஒருவர் மற்றவருக்கு எதிராக பிரிந்திருந்து அதன் விளைவாக வலிமை வாய்ந்தவர் வலிமையற்ற ஒருவரை கொள்ளுகின்ற ஒரு நிகழ்வினை நாம் தொடக்க நூலிலிருந்தே காணுகின்றோம். கடவுள் மனிதன் இந்த உலகத்தில் இன்புற்று வாழ வேண்டும், படைத்த அனைத்து படைப்புகளோடும் இணைந்து மகிழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே படைத்தார். ஆனால் படைக்கப்பட்ட மனிதனானவன் தன் படைப்பின் நோக்கம் எது என்பதை உணர்ந்து கொள்ளாமல் அனைத்து விதமான நன்மைகளும் எனக்கு கிடைக்க வேண்டும், அனைத்து ஆசைகளும் எனக்கு மட்டுமே இருக்க வேண்டும், இந்த உலகத்தில் நான் பார்க்கிற அனைத்துமே எனக்குரியதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடே நமது வாழ்வை நகர்த்தி கொண்டே இருக்கின்றோம். தேவைக்குரிய அனைத்தும் நம்மிடம் இருந்தாலும் இன்னும் இன்னும் என்று அதிகமாக சேர்க்கின்ற மனநிலை கொண்ட மனிதர்களாகத்தான் நம்மில் பலர் நாளுக்கு நாள் இருந்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் விரும்புவது நாம் இந்த உலகத்தில் உள்ள பொருட்களின் மீது நாட்டம் கொண்டவர்களாக இருத்தலாகாது. நாம் வாழுகின்ற இந்த சமூகத்தில் இருக்கின்ற சக மனிதர்களின் மீது அன்பு கொண்டவர்களாக, நம்மால் இயன்ற சின்னஞ்சிறிய நன்மைகளை அவர்களுக்கு செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே இறைவன் இன்றைய நாளில் வலியுறுத்தக்கூடியவராக இருக்கின்றார். இன்றைய நாளில் நாம் அந்தியோக்கு நகர் இன்னாசியாரை நினைவு கூறுகின்றோம். திரு அவையின் அறிவுறுத்தலின்படி நாம் நினைவு கூறுகின்ற இந்த அந்தியோக்கு நகர் இன்னாசியாரின் வாழ்வை திருப்பி பார்க்கின்ற போது, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதை முன்மொழிந்தாரோ அதை தன் இதயத்தில் ஏற்றுக்கொண்ட மனிதனாக இந்த ஆண்டவரின் வார்த்தைகளை வாழ்வாக்குவது மட்டுமே தன் வாழ்வின் இலக்கு என அறிந்தவராக, பலவிதமான துன்பங்களை அவருக்கு தந்தபோதும் கூட கடவுள் மீது கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். கடவுளை மறுதளித்தால் உனக்கு வாழ்வு உண்டு என சொல்லிய போது கூட, கடவுளை நான் மறுதளிக்க மாட்டேன் என்று கூறக்கூடியவராக, என் வாழ்வு கோதுமை மணி போல மண்ணில் விழுந்து அது பலன் தரக்கூடிய வாழ்வாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தனது இன்னுயிரை இறைவனுக்காக இழக்க துணிந்த ஒரு புனிதரைத்தான் இன்றைய நாளில் நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த புனிதர்களின் வாழ்வு அனைத்து நமக்கு வலியுறுத்துவது நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதை கற்பித்தாரோ அதன் அடிப்படையில் நமது வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதுமாக மட்டுமே இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணில் 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். வாழ்ந்தபோது அவர் எதை செய்தார் என விவிலியத்தின் துணை கொண்டு திருப்பி பார்க்கிற போது, இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார் என விவிலியம் சுட்டி காட்டுகிறது. இந்த இயேசுவை பின்பற்றக்கூடிய நீங்களும் நானும் நன்மை செய்யக்கூடிய நபர்களாகவே இந்த சமூகத்தில் இருப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். பல நேரங்களில் தான் என்ற மனநிலை கொண்டவர்களாக, தனது குடும்பம் என்ற குறுகிய மனநிலை கொண்ட மனிதர்களாக, பல நேரங்களில் தேவையில் இருப்பவர்களை கண்டும் காணாதவர்களாக, அவர்களின் கதறும் குரலை கேட்டும் கேட்காதவர்களுமாக நாம் இருந்து விட்டு செல்லுகிறோம். மண்ணில் வாழுகிற ஒவ்வொரு மனிதனுமே இந்த மண்ணிற்கு நாம் வருவதற்கு முன்பதாகவே இந்த உலகம் இருந்தது. நாம் இந்த மண்ணை விட்டு சென்றாலும் இந்த உலகம் இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து கொண்ட மனிதர்களாக இந்த உலகத்தின் நிலையானது என எண்ணி நாம் நாடக்கூடிய பணமோ பொருளோ பதவியோ அனைத்தும் நிலையற்றது. இறைவன் விரும்புவது நாம் அடுத்தவரின் உள்ளத்தில் இடம் பிடிக்கக்கூடிய மனிதர்களாக, நம்மால் இயன்ற சின்னஞ்சிறிய நன்மைகளை ஒருவர் மற்றவரோடு செய்து கொண்டு இறைவன் விரும்புகின்ற மனிதர்களாக இந்த சமூகத்தில் நாம் வாழ வேண்டும் என்பதை மட்டுமே இறைவன் விரும்புகிறார். இறைவனின் இந்த விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம் அனைவருக்கும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு அழைப்பை இன்றைய இறை வார்த்தை வழியாக இறைவன் நமக்கு முன்மொழிகின்றார். பல நேரங்களில் அடுத்தவருக்கு நன்மை செய்து கொண்டே வாழ வேண்டும் என்று சொல்லுகிற போதெல்லாம் இதயத்தில் எழுகின்ற ஒரு கேள்வி, நமக்கு பலவிதமான தீமைகளை செய்கிறார்கள். நான் நல்லது செய்ய வேண்டுமென எண்ணுகிறேன், ஆனால் எனக்கு தீமைகளை மட்டுமே பரிசாக தருகிறார்கள். எப்படி இவர்களுக்கு நாம் நன்மை செய்வது என்ற கேள்வியானது இதயத்தில் எழலாம். நமக்கு தீமை செய்தாலும் கூட அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மனிதர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்த பாடம். தன்னை குற்றுயிரும் குலைவியருமாக சிலுவையில் தொங்கவிடப்பட்ட போது கூட தன்னை இந்நிலைக்கு ஆளாக்கிய மனிதர்களின் மீது இரக்கம் கொண்டவர்களாய், அவர்களை மன்னித்து அவர்களுக்கு வேண்டியதை தர வேண்டுமாய் கடவுளிடத்தில் மன்றாடிய இந்த இயேசுவை பின்பற்றக்கூடிய நாமும், நமக்கு துன்பங்களை தருகின்ற மனிதர்களுக்கு பதிலுக்கு துன்பம் தருகின்ற மனிதர்களாக இல்லாமல், அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு நம்மால் முடிந்த நன்மைகளை செய்து அவர்கள் மனதை மாற்றுகின்ற மனிதர்களாக இருக்க வேண்டும் என்ற அழைப்பைத்தான் இறைவன் இன்றைய நாளில் நமக்கு முன்மொழிகின்றார். வாழ்வில் துன்பங்கள் வருகிற போதும் சோதனைகள் வருகிற போதும் நாம் பின்பற்றுகின்ற இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக, நாளும் நன்மை செய்து ஒருவர் மற்றவருக்கு உதவுகின்ற மனிதர்களாக மட்டுமே நாம் வாழ வேண்டும். அத்தகைய ஒரு வாழ்வை நாம் வாழுகிற போதுதான் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற உண்மை கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க முடியும். நாம் இப்படியெல்லாம் வாழ மாட்டோம். ஆனால் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பை பொழிந்தார், ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய சொன்னார், இருப்பதை இல்லாதவரோடு பகிரச் சொன்னார் என்று இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதை சொல்லிவிட்டு செல்லுகின்ற மனிதர்களாக நீங்களும் நானும் இருப்போமாயின் அது இந்த கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வு அல்ல என்பதை இன்றைய இறை வார்த்தை வழியாக உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நம்மிடம் இருக்கின்ற செல்வங்களாக இருக்கட்டும், நம்மிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளாக இருக்கட்டும், அனைத்துமே அதை கொண்டு அடுத்தவருக்கு நம்மால் இயன்ற நன்மைகளை செய்வதற்காகவே என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக நாளுக்கு நாள் இந்த ஆண்டவர் இயேசுவின் பாதையில் நமது பாதங்களை பதிய வைக்கக்கூடிய மனிதர்களாக, கண்ணில் காணுகிற மனிதர்களுக்கெல்லாம் நன்மை செய்து அந்த நன்மைகளின் வழியாக இந்த ஆண்டவர் இயேசுவின் வாழ்வை நமது வாழ்வாக மாற்றிக்கொண்டு இந்த இயேசுவை அர்த்தம் உணர்ந்த கிறிஸ்தவர்களாக நாம் பின்பற்றி செல்வதற்கான அழைப்பை இன்றைய இறை வார்த்தை நமக்கு தருகிறது. நிலையற்றவைகளின் மீது நாம் கொண்டிருக்கின்ற நாட்டங்களை எல்லாம் தகர்த்தெறிந்த மனிதர்களாக இந்த இயேசுவின் வார்த்தைகளை இதயத்தில் ஆழமாக ஏற்றுக்கொண்டு இவரின் வார்த்தைகளை வாழ்வாக்குகின்ற மனிதர்களாக, கண்ணில் காணுகிற மனிதர்களுக்கெல்லாம் நன்மை செய்து கொண்டே செல்லக்கூடிய இந்த இயேசுவின் சீடர்களாக நீங்களும் நானும் மாறிடுவதற்கான ஆற்றலை வேண்டி இத்திருப்பலியில் தொடர்ந்து பக்தியோடு பங்கெடுத்து செபிப்போம்.
மலராய் வந்தே அர்ச்சனையாக்கிடன் என்னை, அர்ப்பண மலராய் வந்தே அர்ச்சனையாக்கிறேன் என்னை. மனமில்லாத மலர் ஆனாலும் இதழ் வாடியே போனாலும், மனமில்லாத மலர் ஆனாலும்